ஸ்ரீ குருப்யோ நமஹ, பரம குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்யோ நமஹ. அருகி ஓம். இரண்டு குலங்களை உத்தாரம் செய்பவள் பெண்மகள். இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னால், பொதுவாக பெண் குழந்தை அப்படின்னாலே சிறிது ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு சில சமுதாயங்கள் இருக்கு. அதுவும் சில காலகட்டத்தில் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையும் இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ முன்னேற்றங்கள் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் அந்த ஒரு எண்ணம் முழுவதுமாக போயிடுத்தானா, இல்லவும் இல்லை. ஆனால் அதற்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னால், குற்றத்தை நம்மளுடைய சம்பிரதாயங்களிலே சாஸ்திரங்களிலே வைக்கிறார். பெண்களுக்கான சரியான உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரியும், பெண்களுக்கு எப்போதும் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமைதான் நம்முடைய இந்து மதத்திலே கொடுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணங்கள் இருக்கு. ஏதோ பின்னாலே வந்தவர்கள் அதை சரி செய்தது போல ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் உண்மையாகவே இந்து மத சனாதன தர்மம் பெண்களுக்கு ஒரு உன்னத ஸ்தானத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னால், முக்கியமாக ஒரு விசேஷமான வாக்கு உண்டு. அதுல சொல்லப்படுறது, எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹ, எத்ரே தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ரா பலாக்ரியாஹ அப்படின்னு. அதாவது, எங்கே ஒரு பெண்மகள், ஒரு ஸ்திரீயானவள் மதிக்கப்படுகிறாளோ, எந்த கிரகத்திலே ஒரு ஸ்திரீயானவள் மதிக்கப்படுகிறாளோ, அந்த இடத்திலே ஒரு தெய்வீகம் இருக்கும், அந்த இடத்திலே நன்மைகள் இருக்கும், அந்த இடத்திலே தேவதைகளுடைய அனுகிரகம் அங்கிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எங்கே ஒரு பெண்மகள், ஸ்திரீயானவள், கன்னியானவள் மதிக்கப்படவில்லையோ, துன்பப்படுத்தப்படுகிறாளோ, அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் விழும்படியாக செய்யப்படுகிறதோ, அந்த இடத்திலே நாம் எப்பேற்பட்ட நற்காரியங்களை செய்தால் கூட அது பலன் அளிப்பதில்லை, அதற்கு பலன் இல்லை அப்படிங்கிற விதத்திலே சாஸ்திர வசனம் இருக்கு. எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக, எங்கே பெண்மகள் பூஜிக்கப்படுகிறாளோ, நாரியை நாரியினால் பெண்ணின் அர்த்தம், கன்னியானவள் பெண்ணானவள் ஸ்திரீயானவள் பூஜிக்கப்படுகிறாளோ, அங்கே தேவதைகளுடைய அனுகிரகம் உண்டு. எத்திரை தாஸ்து நா பூஜ்யந்தே சர்வாஸ்தத்ரா பலாக்ரியாக, இங்கே பூஜிக்கப்படவில்லையோ, அங்கே எத்தனை விதமான பிரயத்தனங்கள் செய்து நற்காரியங்களை செய்தாலும் கூட அங்கே பலன் ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் பெண்மகளுக்கு கொடுத்தப்பட்டிருக்கு. அதாவது, ஸ்திரீகளுக்கு எப்படி வச்சுக்கணும், ஒரு ஸ்திரீயை கன்னிகையை பெண் குழந்தையை ஆற்றல எப்படி வச்சுக்கணும், அவளுடைய நன்மைகளை எப்படி நாம் சிறமேற்கொண்டு கவனிக்கணும் அப்படிங்கிற விதத்துல சாஸ்திரமானது நமக்கு வடிகாமிச்சிருக்கு. ஆக, பெண்களை கொடுமைப்படுத்துவதோ இழிவுபடுத்துறதோ, அவர்களை அணிவை போல் நடத்துவதோ சாஸ்திரமே ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய தர்மத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறதையும் சாஸ்திரம் நல்ல திடமாக இருக்கு. அதனாலதான் சாஸ்திரத்துல இன்னொரு வச்சனம் உண்டு, கிருஹிணி கிரகமுச்சியத்தேன்னு. கிருஹிணி கிரகமுச்சியத்தே, எந்த இடத்துலே கிருஹிணி, அதாவது கிருஹிணின்னு பெயர் பெண்களுக்கு. அதனால்தான் விளக்கு நிறுத்தக்கூடியதை பெண்கள் பண்றது விசேஷம். ஆனால் குடும்பத்திலே குடும்ப தலைவி, குடும்ப பெண்கிறவள், விவாகமானப்புறம் குலவிளக்கு ஏத்துபவள், விளக்கை ஏற்றி வைப்பவள் அப்படின்னு கொண்டாடுறோம். அதனாலேதான் கிருஹிணி இருப்பதனாலே கிருஹிணின்னு பெயர் அவள். அதாவது, அந்த கிருஹிணி இருக்கிறதுனாலே அந்த இடத்திற்கு கிரகம்னு பேர் வந்ததுங்கிற, நம்ம வீடுங்கிறதுக்கு கிரகம்ங்கிற பேர் உண்டு. அந்த கிரகம்ங்கிற பெயர் என்ன வந்ததுனால், கிருஹிணி இருப்பதனால் கிரகம். அதனாலேதான் பார்த்தோம்னா, ஒரு அறை இருந்தாலும் சரி, குடும்பப்பெண் இருந்து அந்த வீட்டை சுத்தமாக வச்சுண்டு அந்த வீட்டிலே நல்ல ஒரு தெய்வாம்சம் இருக்கும்படியாக விளக்கேற்றி சுத்தமாக வைத்துண்டு அந்த ஆத்திலே நல்ல விஷயங்களை பேசி குடும்பத்தை சன் மார்க்கத்திலே, அதாவது கணவனுக்கு தேவையான சேவைகளை செய்து குழந்தைகளை நல்வழிப்படுத்தி பெரியவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து அந்த குடும்பத்தை காப்பவளாக இருப்பதனாலே அந்த கிரகத்தை காப்பவள், கிருஹிணி இருப்பதனாலே அது கிரகமாக இருக்கு அப்படின்னு. அதே நேரத்தில் ஒரு 10 மாடி கட்டணம் இருக்கட்டும், அதுல கிருஹிணி இல்லைன்னா அதை ஹோட்டல்னோ லாஜ்னோ மட்டம்னோ சத்திரம்னோ சொல்றமே தவிர அதை கிரகம்னு சொல்றது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு அறை இருந்தாலும் அதுல கிருஹிணி இருந்தால், அவள் குடும்ப பெண் அந்த ஆத்துல இருந்தால், அந்த இடத்துல இருந்தால் அது கிரகம்னு சொல்லப்படுறது அப்படிங்கிற வகையிலே சாஸ்திரமானது ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கு. இதற்கு உதாரணமாக மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு கட்டம், அதாவது மகாபாரதத்திலே ஏக்கச்சக்கரபுரம்ங்கிற ஊர், அந்த ஊரிலே பகாசுரன் சொல்லக்கூடிய அசுரன் அவன் எல்லோரையும் குடும்பப்படுத்தின் இருக்கான். அவன் எல்லோருக்கும் ஒரு நிபந்தனை விதித்திருந்தான், தினப்படியாக அந்த ஊரிலே ஏக்கச்சக்கரபுரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் அவனுக்கு ஒரு வண்டி நிறைய அன்னம் சமையல் செய்யப்பட்டு அந்த அன்னத்தினோட அந்த ஆத்துல இருந்து ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் ஒருவர் அவனுக்கு இரையாக ஆகணும் அப்படிங்கறது அவன் வைத்த நிபந்தனை. அந்த நிபந்தனையின்படியாக அந்த ஏக்கச்சக்கரபுரத்தில இருந்த ஒவ்வொருவரும் தன் ஆத்துல இருந்து ஒருவரை அனுப்பிச்சு வச்சிருக்கான். தன் ஆத்துல இருந்து ஒருவரை அந்த கிரகத்துக்கு, கிரகத்தில இருந்து ஒருவரை இரையாகவும் சமைத்து ஒரு வண்டி நிறைய சாதம், அதனுடனே அந்த இரையாக அந்த ஆத்துல இருக்கக்கூடிய ஒருவன் அப்படி அமைத்து வைக்கக்கூடிய ஒரு கிரமத்தை பண்ணிட்டு இருந்தாள். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒவ்வொரு கிரகமாக வந்துட்டு இருக்கு. வரும்போது ஒரு பிராமணருடைய கிரகம் அந்த ஏக்கச்சக்கரபுரத்துல அன்றைக்கு அவங்க ஆத்தருடைய டர்ன் வர்றது. வரும்போது அன்றைக்கு ராத்திரி நேரம் அவர்கள் உரையாடிட்டு இருந்துக்கான். உரையாடிட்டு இருக்கும் போது அவர்கள் ஆத்துல இருக்கக்கூடிய பிராமணர் சொன்னாராம், இன்றைக்கு நம் ஆத்தனுடைய இது வந்திருக்கு, இன்றைய நம் கிரகத்திலிருந்து வண்டி நிறைய அன்னத்தினோட ஒருவர் போகணும், அவன் இந்த பகாசுரனுக்கு இரையாக போகணும். யார் போகிறது அப்படிங்கும் போது அந்த குடும்ப தலைவன் சொல்றார், நானே குடும்பத்தின் தலைவன், இந்த குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு, ரட்சணை செய்ய வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கு, அதனாலே நான் போகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் போது அவருடைய பத்னியானவள் சொன்னாலாம், உங்களை அனுப்பிச்சுட்டு நாங்கள்லாம் நல்லா இருந்துடுவோமா, குடும்ப தலைவர் நீங்கள் போன அப்புறம் தீர்க்க சுமங்கலியாக நான் போகணும்னு எனக்கு ஆசை உண்டு, நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், நான் போகிறேன் உங்களுக்கு முன்னாலே, நான் இரையாக போகிறேன் அப்படின்னு. இந்த இரண்டு பேரும் பேசுறதை கேட்டுட்டு அவனுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்காள். அந்த ஆண் மகன் சொல்றானாம், அப்பா இந்த குடும்பத்திற்கு ஆண் வாரிசு நான் தான், உங்களுக்கு அப்புறமாக இந்த குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்கு, அதனாலே நான் போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்றான். இது 3 பேருடைய பேச்சையும் கேட்டப்புறம் அந்த ஆத்துல இருக்கக்கூடிய பெண் குழந்தை அவள் பேசுறாள், அந்த கன்னியான அவள் பேசுறாளாம், சொல்றாள், இந்த அப்பா குடும்பத் தலைவர் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் இந்த குடும்பத்தை ரட்சணை செய்வதற்காக, தாயை விட்டுட்டால் அந்த குடும்ப தலைவியை விட்டுட்டால் அந்த கிரகம் நல்லா இருக்குமா, அம்மா போக முடியாது, அண்ணன் அதாவது சகோதரன் அவன் இந்த குடும்பத்திற்கு ஆண் வாரிசு, இந்த குலத்திற்கு ஆண் வாரிசு, அவன் இந்த வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடியவன், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நகன்ய யார்த்தகா, இந்த கன்னியால் என்ன பையன் அப்படின்னு அவ கேட்டாளாம். ஏன்னா நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உபயோகப்பட போறதில்லை, நான் இன்னொரு ஆத்திற்கு போறவள் தானே, இன்னொரு கோத்திரத்திற்கு இன்னொரு குலத்திற்கு போறவள் தானே, அது இன்றைக்கே போயிடுறனே, அதனாலே நம் குடும்பம் ரட்சிக்கப்படும் அல்லவா, உங்கள் வம்சம் விருத்தியாகும் அல்லவா, நான் இருந்து என்ன பிரயோஜனம், பெண் குழந்தை தானேன்னு சொல்றான். இப்படி அவள் சொன்ன வார்த்தையை கேட்டப்புறம் அந்த பிராமணர் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவர், அவருக்கு ஒரு ஆக்ரோஷமாக வார்த்தைகள் வெளியே வருது. இதை விசேஷமாக இந்த ஒரு மகாபாரதத்துல வரக்கூடிய இந்த ஒரு கட்டத்தை, ஏக்கச்சக்கர உரத்திலே பகாசுரனை இருக்கக்கூடிய அளிக்கக்கூடிய அந்த ஒரு கட்டத்திலே வர்ணனை செய்யக்கூடிய மகாபாரத கட்டத்தை ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியர் ஆச்சாரியர் மத்வர் தன்னுடைய மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திலே இந்த கட்டத்தை பற்றியான வியாக்கியானத்தை கொடுக்கிறார். நிர்ணயத்தை கொடுக்கும் போது சொல்றார், இந்த ஒரு சம்பாதம் இந்த குடும்பத்தினுள்ளே அந்த நடந்து வாதம் நடந்துட்டு இருக்கும் போது, விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது அதே வழியாக அப்போ பஞ்ச பாண்டவர்கள் வந்துருக்கான், அவருடைய தாய் குந்தியனுடன் சேர்ந்து வந்துருக்கான். வந்துருக்கும் போது வெளியே இருந்து ஐய பகவானுடைய சாட்சாத் அவதாரமான பீமசேனர் இருக்கார். அப்போ அவர்கள் கேட்டுருக்கார் இந்த வார்த்தைகளை, குந்தி கேட்டுருக்காள். அப்போ அந்த பிராமணன் உள்ள இருந்து அந்தரியாமியாக இருந்து வாயு பகவானே அந்த பீமசேனனே பேசிய வார்த்தைகள்னு சொல்லப்படுறது. அப்போ அந்த பிராமணர் சொன்னாராம், அம்மா எப்பேற்பட்ட வார்த்தை சொல்லிட்டு, கன்னிகையால் என்ன பலன், முன்னால் இந்த குலத்திற்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டியம்மா, நீ ஒரு பெண் குழந்தைன்னா சாமானமா நினைச்சிட்டியா, அவள் இந்த குலத்திற்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டே தெரிஞ்சுக்கோமா, நீ ஒரு குலம் அல்ல இரண்டு குலங்களை உத்தாரம் செய்யக்கூடியவள், கன்யோ திதாவத குலத்வய காரணீதி, கன்யோ திதாவத குலத்வய காரணீதி, இரண்டு குலங்கள், குலத்வயம் துவயம்னால் இரண்டு, இரண்டு குலங்களை உத்தாரம் செய்யக்கூடியவள் பெண். என்ன குலம், தான் பிறந்த வீடு, பிறந்த வீட்டு அந்த குலம், பிறந்த குலம் மற்றும் புகுந்த வீடு, ஆக இரண்டு குலங்களை உத்தாரம் செய்யக்கூடியவள் ஒரு கன்னிகை அப்படின்னு சொல்றார். அதனாலே ஒரு ஆண்மகன், ஒரு நல்ல ஒரு பேரன், ஒரு பிறந்திருந்தாள் ஒரு வம்சத்திலே, ஒருவேளை அவர்களுடைய மூதாதையர்கள் நரக்கத்திலே அவர்கள் செய்த பாபத்திற்கு தண்டனை அனுபவிக்கும் விதமாக நரக்கத்திலே யம தர்மராஜனுடைய சிக்ஷையிலே அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயிலேயே அவர்கள் தகதகன் எரிஞ்சின்றிருக்கக்கூடிய நிலைமை இருந்தாலும் கூட, அவர்கள் வழியிலே, அதாவது அவர்கள் வம்சத்திலே வந்த நல்ல ஒரு குலமகன், ஒரு பேரன், குள்ளுப்பேரன், அந்த வம்சத்திலே வந்தவன் நல்ல ஒரு பக்தனாக, தர்மத்தை கடைபிடிப்பவனாக, ஞானமுள்ளவனாக, நல்ல காரியங்களை செய்பவனாக இருந்தால் அந்த மேலே இருக்கக்கூடிய பித்திருக்கள் அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெயிலே தான் வாட்டி வதைக்கப்பட்டாலும் கூட அந்த எரிச்சல் அவர்களுக்கு தெரியறது இல்லையா, ஏனால் ஒரு காலத்திலே கண்டிப்பாக என்னுடைய பேரன், என்னுடைய வம்சத்திலே வந்த ஒரு குழந்தை செய்யக்கூடிய நற்காரியங்களினாலே, அவன் செய்யக்கூடிய தர்மத்தினாலே, அவன் செய்யக்கூடிய அந்த பக்தியினாலே கண்டிப்பாக நான் உத்தாரமாயிடுவேன், பகவான் என்னை உத்தாரம் செய்துடுவான் அப்படின்னு சந்தோஷத்துல குதிப்பாளாம். அப்பேற்பட்ட ஒரு குலத்தை உத்தாரம் செய்யக்கூடிய ஒரு பெரிய சக்தி, ஒரு யோக்கியத்தை ஒரு நல்ல மகனுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருக்கும் போது பெண் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எப்பேற்பட்ட ஸ்தானம்னால், அவள் ஒரு நல்ல பெண்மகள் அப்படி பிறந்திருந்தாள், அவள் நல்ல குலத்திலே பிறந்து நல்ல தர்மத்தை கடைபிடிப்பவளாக, ஸ்ரீ தர்மத்தை கடைபிடிப்பவளாக இருந்து பக்தியினோட காரியங்களை செய்து வந்தாள், அவள் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு இரண்டு குலங்களை, குலத்வயம் இரண்டு குலங்களையும் உத்தாரம் செய்யக்கூடிய பெரிய சக்தி, அந்த ஒரு யோக்கியத்தை, அந்த தகுதி அவளுக்கு இருக்குங்கிறான். அப்பேற்பட்ட அந்த வாய்ப்பை பகவான் ஏற்படுத்தி கொடுத்திருக்காருங்க. ஆக பெண்களுடைய ஸ்தானம் நம்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னு அந்த பிராமணர் அங்க சொல்றார். அம்மா அதனால நீ சாமான்யமாக சொல்லிடாதே, என்னால் என்ன பிரயோஜனம்னு கேட்டுட்டியே, உன்னால் இரண்டு குலங்களை உத்தாரம் செய்ய பண்ண முடியும். ஆண்மகன் ஒரு குலத்தை உத்தாரம் செய்தான், ஆனால் ஒரு பெண் குழந்தையால் புகுந்த வீடு, பிறந்த வீடு, இரண்டு குலங்களை, கன்யோ திதாவத குலத்வய காரணீதின்னு ஆச்சாரியர் மத்வர் தன்னுடைய மகாபாரத தப்ப நிர்ணயத்தில் இந்த கட்டத்தை விளக்கும் விதமாக ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார். அதனாலே இந்த குல இரண்டு குலங்களை உத்தாரம் செய்யக்கூடிய பொறுப்பும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தகுதி இருக்கிறது மாத்திரமல்ல, பொறுப்பும் இருக்கு. அதே பெண் குழந்தையானவள் தர்ம மார்க்கத்துல இல்லை என்னால், வழி தவறி போனால், கெட்ட சகவாசத்துல இருந்தாள், அவள் ஒரு குலத்தை மட்டும் நாசம் செய்பவள் அல்ல, இரண்டு குலங்களையும் நாசம் செய்கிறாள்ங்கிறதையும் இதுல தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு நல்ல பெண் குழந்தை, ஒரு ஸ்திரீயானவள், கன்னியையானவள் நல்ல வழியிலே இருந்து, தர்ம மார்க்கத்திலே இருந்து, பக்தியிலே நடந்து, சாஸ்திரம் சொன்ன விதத்திலே நடந்தாள், இரண்டு குலங்களை உத்தாரம் செய்கிறாள், அதே அந்த பெண்ணானவள், கன்னியானவள் தர்மத்தை விட்டு நடந்தால், வழி தவறி போனால், அவள் தான் பிறந்த வீடு மற்றும் புகுந்த வீடு இரண்டு குலங்களையுமே நாசம் செய்கிறாள், அந்த இரண்டு குலத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்கடைகளுக்குமே அப்பேற்பட்ட பாவத்தை ஏற்படும்படியாக செய்கிறாள் அப்படிங்கிறதை இந்த தாத்பரியத்திலிருந்து தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன செய்யணும் அந்த கன்னியானவள் அப்படின்னு பார்த்தோம்னால், சாஸ்திரத்துல சொன்ன விதத்திலே அங்க அந்த கன்னியானவள் நடந்துக்கணும். என்ன, பதிவிரதா தர்மத்தை கடைபிடிக்கணும். பதி, பதி அந்தரியாமியான பகவான், பதிக்கு செய்யக்கூடிய சேவை என்ன, ஒரு கணவனுக்கு சேவை செய்யணும், அவளுக்கு சமைச்சு போடுறதிலிருந்து துணி ஆடைகளை அவளுக்கு அனுகூலமாக எதிர்த்து கொடுப்பதிலிருந்து, அந்த பதிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பந்து பாந்தவர்களை கவனிப்பதிலிருந்து, அந்த பதியினுடைய கணவனுடைய தாய் தந்தையர்கள் மாமனார் மாமியார்களை கவனிப்பதிலிருந்து செய்யக்கூடிய எல்லா சேவைகளுமே அந்த பதியின் அந்தரியாமியான பகவானுக்கான சேவை, பதி அந்தர்கத லக்ஷ்மி பதி சேவை அப்படிங்கிற செய்யக்கூடிய பதி சேவை, மற்றும் குழந்தைகளை நல்ல மார்க்கத்திலே கொண்டு வந்து வளர்த்து அவர்களுக்கும் தர்மத்தை பக்தியை ஊட்டும் விதமாக வளர்ப்பது ஒரு பெரிய பொறுப்பு. அதே போல தான் செய்யக்கூடிய என்ன காரியத்தையும், ஆத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுல இருந்து, குழந்தைகளை வளர்ப்பதிலிருந்து, அன்னத்தை சமைப்பதிலிருந்து, தன் ஆத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும், பூஜைக்கு ஏற்பட தன் கணவனுடைய பூஜைக்கு செய்யக்கூடிய உதவிகளிலிருந்து, துணி துவைப்பதிலிருந்து, எல்லா விதமான வேலைகளையுமே கூட பரிபரி கிளசவோ நின்ன பூஜை, அது பகவானுடைய பூஜைங்கிற அனுசந்தானத்தினுடைய செய்யும் அந்த ஒரு தர்மம், மற்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும், ஆத்திலே செய்யக்கூடிய எல்லா விரத அனுஷ்டானங்கள் பூஜைகள் அதை கிரமமாக செய்தல, அது தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பதிலிருந்து, பகவத் பக்தியை செய்வதிலிருந்து, பகவானுடைய நாமத்தை சொல்வதிலிருந்து, முக்கியமான விரதங்களான ஏகாதசி முதலான விரதங்களை கடைபிடிப்பதிலிருந்து, சத்தியம் உண்மையான பேச்சு இனிமையான பேச்சுகள், கோபம் இல்லாமல் நடந்து கொள்ளும் விதம், நல்ல எண்ணங்களை மனதிலே வைத்து கொண்டு நடக்கக்கூடிய விதம், இதை எல்லாம் கடைபிடிப்பதனாலே, சத்சங்கம் நல்ல சகவாசத்தையும் அடைவதனாலே, நல்ல சாஸ்திர விஷயங்களை நல்ல விஷயங்களை நல்ல கதைகளை பகவத் கதைகளை கேட்பதனாலே அந்த தர்ம மார்க்கத்தை கடைபிடித்து வந்தாள், அவள் இரண்டு குலங்களையும் உத்தாரம் செய்கிறாள், இந்த வழிகளிலிருந்து தவறி போனால் இரண்டு குலத்தையும் நாசமும் செய்கிறாள் அந்த பெண் அப்படிங்கிற வகையிலே நம்முடைய சாஸ்திரமானது சொல்லியிருக்கு. அதனாலேதான் எல்லா விதமான தானத்தை காட்டிலும் கன்னிகா தானத்திற்கு அப்பேற்பட்ட பலனை சொல்லியிருக்கார். புரந்தரதாசர் சொல்றார், ஹத்து கோதான சமவு ஹரவாகன விருஷோசர்ஜனா, ஹத்து விருஷகளிகை சம ஹாருவ குதிரைய தான, ஒவ்வொரு தானத்தினுடைய பலன் என்னன்னு சொல்லக்கூடிய வகையிலே புரந்தரதாசர் சொல்றார், பத்து கோதானத்திற்கான சமம் ஒரு தானம் அப்படின்னால் விருஷகளிகை தானம், ஒரு விருஷம் விருஷகளிகே சம பத்து குதிரையை செய்யக்கூடிய தானத்திற்கு சமம், ஹாருவ குதிரைக்கு தானம், ஹத்து விருஷகளிகே சம ஹாருவ குதிரைய தான, ஹத்து குதிரைகளுக்கு சம ஹஸ்திய தானா, பத்து குதிரை தானம் செய்தால் என்ன பலனோ, ஒரு ஹஸ்திய தானா, ஒரு யானையை தானம் செய்யக்கூடிய பலன், ஹத்து கிருத்திக ஹத்து ஆணைக சமா ஒன்று கிருத்து, ஹத்து கிருத்திக சமா ஹரிபக்தரிகே கன்யா தானா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது கிட்டத்தட்ட நூறு யானைகளை தானம் செய்தால் என்ன பலனோ, ஆயிரம் குதிரைகளை தானம் செய்தால் என்ன பலனோ, அதைவிட ஒரு லட்சம் கோதானம் செய்தால் என்ன பலனோ, அப்பேற்பட்ட அந்த பலன் அப்பேற்பட்ட பலனை ஒரு ஹரிபக்தருக்கு ஆயிரக்கணக்கான கோகளை தானம் செய்தால் என்ன பலனோ, அந்த பலன் ஒரு ஹரிபக்தருக்கு கன்னிகாதானம் கொடுப்பதினால் ஏற்படக்கூடியது அப்படின்னு சொல்றார். அதுவும் யாருக்கோ அல்ல, ஹரிபக்தரிகே கன்யாதானா, நல்ல ஒரு ஹரிபக்தனுக்கு தர்மத்தை கடைபிடிப்ப ஒரு பக்தனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதன் மூலமாக அந்த குலமே உத்தாரமாகிறது, தன்னுடைய பிறந்த குலம் உத்தாரமாகிறது அப்படின்னு சொல்றார். அதே போல புகுந்த வீட்டிலையும் போய் தான் நடந்து கொள்ளும் விதத்திலே அந்த புகுந்த கிரகத்தினுடைய குலத்தையும் உத்தாரம் செய்யக்கூடியவளாக பெண்ணானவள் இருக்கா அப்படிங்கிற விஷயத்திலே சாஸ்திரமானது ஸ்பஷ்டமாக சொல்றது. அதனாலே நம்முடைய இந்து மத சனாதன தர்மத்திலே சாஸ்திரங்களிலே பெண்களுக்கான ஸ்தானம் அது உயர்ந்த ஸ்தானம். அதனாலே அதை உணர்ந்து அந்த பொறுப்பை உணர்ந்து எல்லோரும் பெண்களை நடத்துவதிலும் சரியான மார்க்கத்திலே நடத்தலும், அவளை மதிக்கணும், அவளை அழவைக்க கூடாது, துன்புறுத்தக்கூடாதுங்கிற விதத்திலே ஆண்களுக்கான பொறுப்புகளை இருக்கும் போது பெண்களும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய பதியினுடைய சேவை, பதியினுடைய பந்து பாந்தவர்களுக்கான அதிதிகளுக்கான சேவை, தன்னுடைய மாமனார் மாமியாருக்கான சேவை, குழந்தைகளை நவராக்கும் விதத்திலே செய்யக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு, வீட்டை சரியான விதத்திலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பு, பகவத் பக்தி, தர்ம மார்க்கம், இதையெல்லாம் கடைபிடிக்கும் போது அவள் இரண்டு குலங்களையுமே உத்தாரம் செய்யக்கூடிய வகையிலே அப்பேற்பட்ட பாக்கியத்தை பகவான் அவளுக்கு அந்த தகுதியை யோகியதையை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத அறிந்து நடந்து கொள்வோமாக சொல்லி என்னுடைய இந்த இரண்டு வார்த்தைகளை பாரதி ரமண முக்கிய பிராண அந்தர்கத லக்ஷ்மி நாராயணனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செஞ்சின்றிருக்கோம். ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்தூ.